திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா சித்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் குறுந்தடி இருந்து மோன குரு உரு கொண்டு பெம்மான் திருந்தடி சூட்டி ஆழ சிவானந்த பறவை மூழ்கி வருந்தடி எங்கள் உய்ய வாசக மணியும் நல்கி பொருந்தடி அடைந்த ஞான புனிதனை போற்றி வாழ்வாம். நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரு வண்ணம் குறிவன்றும் இல்லாத கூத்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆட்டெருவார் அச்சோவே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக்கொண்டு அறிவால் சிவமே ஆன நமது மணிவாசக பெருமானின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு நாள்தோறும் ஆன்மாக்கள் உய்ய வேண்டும். ஏனென்றால் ஏழை தொழும்பனேன், எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கிழைத்தேன், பரம்பரனை பணியாதே என்று நமது மணிவாசக பெருமானே கூறியிருக்கின்றார். அதுபோல் நமது வாழ்நாளிலே எவ்வளவு நாட்களோ வீணாக போனாலும் இனி இருக்கக்கூடிய நாட்கள் உண்மையிலே வாழ்நாள், அதாவது பிறந்த நாளாக இருக்க வேண்டும். அப்படின்னா இறை வழிபாடு செய்யக்கூடிய நாள். அப்படி இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வினை தினந்தோறும் அருமையான முறையில் சிரத்தையாக ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும், அதை பதிவு செய்து ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் நமது சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் பதினா என்னன்னு ஓரளவுக்கு பார்த்தாச்சு, பசுனா என்ன அப்படின்னும் பார்த்தாச்சு. பதி வந்து ஒருத்தன் தான், அந்த ஒன்றன்றது ஒன்றே காண் பதிங்கிற மாதிரி ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு திருவாசகத்துல வந்ததை பார்த்தோம். அவர் அனாதியானவர், அதாவது மற்ற தெய்வங்கள் எல்லாம் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல் வினையும் ஈட்டும்னு வருது சித்தியார்ல. ஆனா நம்ம சுவாமி அப்படி கிடையாது, அனாதியானவர்ங்கிறத போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனேன்னு அழகா கொடுத்திருந்தார். அப்புறம் திரு களிற்றுப்படியார்ல சொன்னது போல வானகமும் மண்ணகமுமாய் நிறைந்த வான் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது போல வெண்ணிறைந்து மண்ணிறந்து மிக்காய் விளங்கொழியாய் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அவர்தான் எல்லா உயிர்களுக்கும் தலைவன் அப்படின்னு தலைமை பொருளே அவர்தான் அப்படிங்கிறத உணர்த்தும்படி திரு அம்மானையில அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோன் யாவர் கோன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அடுத்து அவர் நுட்பமாக நுண்மையாகவும் இருப்பார் பருமையாகவும் இருப்பார்ங்கிறது தான் இல்நுழை கதிரின் துண்ணனு புறைய சிறியவாக பெரியோன். அவரை விட பெரியவர் யாரும் கிடையாது, அவரை விட உண்மையானவர் யாரும் கிடையாதுங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மற்றொரு இடத்துல அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க என்று, அணுவை காட்டிலும் நுட்பமானவர், ஐயோன்னா நுட்பமானவன்னு பொருள். அடுத்து ஒப்பற்றவன் என்பதற்காக தன்னேர் இல்லோன் தானே காண்கன்னு சொன்னார். இது நம்ம திருவருட் பயன்ல பார்த்திருக்கோம். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று. அப்புறம் அருவம் அருவுருவம் உருவம் அப்படின்னு மூணு உருவம் தாங்கி இருக்கிறாருங்கிறது, அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி அப்படின்னு சொல்றார். ஜோதியே சுடரே என்று சொல்றாரு சித்தியார்ல. அருவமும் ஒருபா ரூபம் ஆனதும் அன்றி நின்ற உருவமும் மூன்று சொன்ன ஒருவனுக்கே உள்ளவாமே அப்படின்னு சொல்றார். ஆகையால் இவர் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடராகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். திருவருட்பயன்லையும் வந்திருக்கு, அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவம் உடையான் உள்ளன் என்று. அப்புறம் உருவத்தை எடுத்துக்கொண்டோம்னா பல வகையான உருவங்கள் இருக்கு. சித்தியார்ல சொல்லும் போது முதல் உரு பாதி மாதர் ஆவதுன்னு வரும். அத இவர் வந்து அந்த ரெண்டு பேரும் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒரு பாடலை நம்ம பார்த்தோம், தோலும் துகிலுங்கிறது. அந்த பாடல்ல சொல்லும் பொழுது தொன்மை கோலம் என்று நமக்கு காட்டியிருந்தார். அடுத்து அவருடைய சிறப்புகளை எல்லாம் நமக்கு மேல மேல சொல்லிக்கிட்டே வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து, அவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் உள்ள உறவு எப்படின்னு பார்த்தா, எம்பெருமான் இமவான் மகட்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மற்றொரு இடத்துல மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்றும் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மலைமகளை வந்து உலகறிய மனம் செய்தார், ஆகையால் அவர் சக்திக்கு கணவனாகிறார். சக்தி தத்துவத்திலிருந்து சதாசிவம் தத்துவம் தோன்றுகிறது, அதனால சக்திக்கு மகனாகிறார். சிவத்திலிருந்து சக்தி பிறந்ததுனால சிவபெருமான் சக்திக்கு தகப்பனாகிறார். சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் சுத்தமாயிலிருந்து முறையே இறைவனுடைய ஞான சக்தி அதிட்டித்தலாலும் பின்னர் கிரியாசக்தி அதிட்டித்தலாலும் தோன்றினதுனால சக்திக்கு சிவன் தமையன் என்று மிக அழகான சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். மேலும் இறைவன் வந்து நம்மோடு இறைவனுக்கு உயிருக்குள்ள தொடர்புன்னு சொல்லும் போது அத்துவிதம் சொல்லுவோம். கலப்பினால் உடலும் உயிரும் போல் ஒன்றாகவும், பொருள் தன்மையால் கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல் வேறாகவும், அப்புறம் இயக்கும் தன்மையால் கண்ணொளியும் ஆன்ம போதமும் போல உடனாகவும் இருக்கின்றார் என்று சிவபிரகாசம் நமக்கு உணர்த்துகிறது. அதனை சதகத்திலே மிக அழகாக வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று சொன்னார். அடுத்து அவர் ஐந்தொழிலும் செய்கின்றார் என்பதை மிக அழகாக, போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருந்தார் என்று பார்த்தோம். அதன் பின்பாக உயிர்களுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது, அளவிறந்த பல்லுயிர் என்று திரு அம்மானையில அழகா காட்டியிருந்தார். உயிர்கள் பல அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு அடுத்து இருளார் ஆக்கை என்று சொல்வதன் மூலமாக ஆணவ மல சேர்க்கையால அது இருளார் ஆக்கை என்று சொல்லுகின்றார். அடுத்து வினைகளை ஈட்டி செய்து கொண்டே இருப்பதால் வல் வினையேன் என்று கூறுகிறார். அதன் பின்பாக செய்த வினைகளுக்கு ஏற்றால தூள உடம்பு தரப்படுகிறது. அப்படி எடுக்கக்கூடிய பிறவிகள் பல அப்படிங்கிறதத்தான், பல பிறவி எடுப்பதால் இந்த உயிர் எய்த்து போய் விடுகிறது என்பதைத்தான் புல்லாகி பூடாயின்னு ஆரம்பிச்சு எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் என்று நமக்கு காட்டினார். அடுத்து உயிர்களால் தனக்குள்ள ஆணவத்தை தானே போக்கிக் கொள்ள முடியாது, இறைவன்தான் ஆணவத்தை நீக்குகின்றார். அதை மிக அழகாக அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்று அழகாக காட்டியிருந்தார். மேலும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் சுடரார் அருளால் இருள் நீங்க என்று பல இடங்களிலே நமக்கு காட்டியிருந்தார். பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றினார். இந்த ஆணவத்தால அறியாமையாலையும் வினைகளை ஈட்டிக்கொண்டே இருக்கும்போது நம்ம எவ்வளவு பிழைகள் செய்கிறோமோ அதையெல்லாம் பொறுத்து சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா என்று சொல்லுகின்றார். ஒரு தாய் ஒரு குழந்தை எப்படி திருத்துவாங்களோ அது மாதிரி அவர்தான் நமக்கு தாயாக இருக்கின்றார். ஆனால் மிக அழகாக திருத்தி கொண்டே வருகின்றார் என்பதையும் நமக்கு எடுத்து காட்டியிருந்தார் என்று நாம் பார்த்தோம். அடுத்து பாசத்தை பற்றியும் நிறைய இடங்கள்ல நமக்கு அதுல வந்திருந்ததை பார்த்தோம். அடுத்து அந்த ஆணவம் கண்மம் மாயை அதை பற்றியும் தனித்தனியான முறையிலே நமக்கு அவர் எடுத்து காட்டி இருந்ததெல்லாம் நாம் நேற்று விரிவாகவே பார்த்தோம். அப்போ துணிகள்ல அழுக்கு இருக்கு, அந்த அழுக்கை நீக்கிறதுக்கு வண்ணான் வந்து உவர்மன் போன்ற இன்னொரு அழுக்கு பொருளை வச்சு அதை நீக்குவது மாதிரி ஏற்கனவே ஒரு அழுக்கு ஆணவம்னு இருக்கு, அந்த அழுக்க போக்குறதுக்கு மாயை கண்மம் இதையெல்லாம் நமக்கு கூட்டி விக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கோம். சரி, அதற்காக அவர் என்னெல்லாம் செய்யறாரு, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து புழு அழுக்கு மூடி என்று மிக அழகாக சொல்லிக் கொண்டே வருகின்றார். அதுபோல கண்மத்தை பற்றி நாம் பார்த்தோம், நல்வினை தீவினை என்று. கண்மமே காரண கண்மம் காரிய கண்மம்னு இரு வகையில இருந்திருக்கு. காரிய கண்மத்துல உள்ள நல்வினை தீவினைங்கிற பாகுபாடு அது வந்து ஆணவ மலத்தோட சேர்க்கையால் செய்யப்படுவது. வள்ளுவர் பெருமானும் இருள் சேர் இருவினை என்று சொல்லியிருப்பார். அடுத்து அது சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம்னு மூவகைப்படுகிறது என்று பார்த்தோம். அதனால அதையும் மிக அழகாக முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துரை மேய பெரும் கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருந்தார். அடுத்து மாயையிலிருந்து 36 தத்துவங்கள் தோன்றுகின்றன. ஆக அதை மிக அழகாக பாரிடை 5 பறந்தாய் போற்றி, நீரிடை 4 நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3 திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2 மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1 விளைந்தாய் போற்றி என்று இந்த 5 பூதங்களோடு அவர் எப்படி நமக்கு ஒரு தொடர்புபடுத்தி தந்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். அடுத்து கண்டிப்பாக ஆன்மா செய்ய வேண்டியது சிவ வழிபாடு. அதை பற்றித்தான் நாம் இன்று சிந்திக்க வேண்டும். மிக அழகாக ஒரு பாடலிலே, சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி என்று திரிகரண வழிபாட்டை மிக அழகாக நமக்கு உணர்த்தியிருப்பார். ஆக அப்படி இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நமக்கு கண்டிப்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இறை வழிபாட்டை செய்தால்தான் நம்முடைய பாசங்கள் எல்லாம் நீங்கி பதியை நாம் அடைய முடியும். இதற்கு சைவ சித்தாந்தம் 4 வகை நெறிகளை நமக்கு உணர்த்தி இருக்கின்றது. அதற்கு தவம் என்று பெயர், சரியை கிரியை யோகம் ஞானம் என்று. இந்த 4 நெறிகள்ல இருந்து வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு செய்ய 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 நமக்கு பல வகையான நன்மைகள். அதுல சரியைக்கு தாச மார்க்கம்னு பேரு, கிரியைக்கு சர்புத்திர மார்க்கம்னு பேரு, யோகத்துக்கு சகமார்க்கம்னு பேரு, ஞானத்துக்கு சன்மார்க்கம்னு பேரு. இந்த மும்மலங்களோட சார்பால உயிர்கள் வந்து பல வகையான பிறப்புகளை எய்துது. அதனால் நிறைய இன்ப துன்பங்களுக்கு உள்ளாகுது. இதையெல்லாம் நீக்கி இறைவனுடைய பேரருளுக்கு உட்படுவதற்கு இந்த 4 நெறிகளும் அல்லது இந்த 4 மார்க்கங்களும் நமக்கு துணை செய்கின்றன. சரியை முதலிய 3 நம்ம அந்த நெறியில நிற்கும் போது ஞானம் கிடைக்கும். முக்தியை பெறுவதற்கு ஞானம் வாயிலாகும் அப்படிங்கிறத நமக்கு அழகாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றும் படிப்படியா அரும்பு மலர் காய் கனி அப்படின்னு நமது தாய்மான சுவாமி சொல்லுவாங்க. அது போல படிப்படியாக அரும்பிலிருந்து மலரும் மலரிலிருந்து காயும் காயிலிருந்து கனியும் வருவது போல சரியை, அதில் பக்குவம் முதிர்ந்தால் கிரியை, அதன் பின்பு யோகம், அதன் பின்பு ஞானம் என்று வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். சரி, இப்போ சிவபெருமானுடைய முழு முதல் தன்மை முதல்ல நமக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்ச உடனே அவருக்கு பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் கொஞ்சம் வரும். அது நிகழ் அப்படி ஒரு விருப்பம் வருது அப்படின்னாலே சத்தி நிவாதம் நமக்கு நிகழ ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இதற்கு தகுந்தாற் போல நம்ம வழிபாட்டை செய்வோம். இப்போ சரியை அப்படிங்கிற முதல் இதை எடுத்துக்கிட்டோம்னா, சிவபெருமானுடைய உருவ திருமேனியை மட்டும் உணர்ந்து அத புறத்தொழிலால் மட்டும் புறத்தை மட்டும் வழிபடுவது. மேலும் திருக்கோயிலுக்கு போய் புலர்வதன் முன் அழகிடணும், அதாவது பெருக்கணும், மெழுக்கிடுதல், மெழுகிற இடத்த மெழுகணும், சாணமிட்டு அல்லது மாப்பு போட்டு அப்புறம் நல்ல கழுவுற இடத்த கழுவி விடணும், அப்புறம் விளக்கேற்றணும், அப்புறம் மாலை கட்டி கொடுக்கணும், அப்புறம் அவரை கும்பிடணும், பாடணும், கூத்தாடணும். இதெல்லாம் நமக்கு சரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல யாரு இதுல நிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மந்ததர நிலையில் இருப்பவர்கள். சத்தி நிபாதம் யாருக்கு மந்ததரமா நிகழுதோ அவங்க அவங்களுக்கு சரியை தொண்டு ரொம்ப பிடிக்கும். அடுத்து சிவனடியார்களை கண்டா அவங்கள வணங்கி உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டு செய்யணும். இதுவும் சரியில அடங்குது. அப்ப திருக்கோயில் இருக்கக்கூடிய லிங்க திருமேனி அருவுருவ திருமேனியவும் வழிபடுறாங்க. அவங்க வந்து திருக்கோயில் தரிசனம் பண்றதுனால அதையும் அந்த திருக்கோயில் வழிபாட்டையும் சரியில சேர்த்துக்கிடலாம். இதையெல்லாம் செய்து கொண்டே இருந்தால் அனாதியே இந்த உயிரோட இருக்கக்கூடிய ஆணவ மலத்தோட தடிப்பை அது குறைக்கின்றது. இதற்கு பலனாக சிவபெருமான் இருக்கக்கூடிய சாலோகத்திற்கு சென்று திரும்பணும், அங்கே இருக்க முடியாது. சரி, இந்த சரியை முதல்ல நெறியல நிக்கிறதுக்கும் அவருடைய அருள் வேண்டும். அதனால அவர் என்ன செய்யறாரு, சுவாமிகிட்டயே விண்ணப்பம் பண்ணிடுறாரு மணிவாசக பெருமான். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடுதல். பாடுதல் அப்படிங்கிறது திருமுறைகளை பண்ணோடு பாடணும், ரெண்டாவது ஓதணும். இது எல்லாமே சரியை தான். பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி. பாடுறதுனால ஒரு உருக்கம் வரும். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாருங்கிறது பழமொழி. மனசுல இருக்கம் இருந்தா நோய் அப்படியே வருது, நோயை உருவாக்குது. ஆனா மனசுல உருக்கம் இருந்தா அது நோயை தீர்க்கும். அப்ப நோயை உருவாக்கணுமா நோயை தீர்த்து வைக்கணுமாங்கிறது நம்ம கையில இருக்கு. ஆனா அப்படி வழிபடுவதற்கும் அவருடைய அருள் வேணுங்கிறதுனால இந்த பாடல். இதையெல்லாம் நாம வந்து கண்டிப்பாக பஞ்சபுராணம் பாடும்போது பாடணும். அடுத்து அம்பலத்தாடும் நின் களற்போது நாயினேன் கூட வேண்டும். திருவடியில நான் ஐக்கியமாகணும். நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கு எனக்கு இந்த மலம் சோறும் ஒன்பது வாயில் குடில் அப்படின்னு சொல்லக்கூடிய புழு நிறைந்த இந்த உடம்பு தேவையில்லை, இதை எனக்கு நீ நீக்கணும். பொய்யெல்லாம் வீட வேண்டும். பொய் சொல்லக்கூடாதுன்னு நல்லா தெரியுது. உலகியல் பூர்வமா நீதி நூல்களும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. அருளியல் பூர்வமா ஞான நூல்கள்லையும் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கு. பொய் சொன்னா செஞ்ச சிவபுண்ணியம் காணாம போயிரும். அதனால என்ன சொல்றாரு, பொய்யெல்லாம் வீட வேண்டும், பொய்ங்கிறதே இருக்கக்கூடாது. பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி அப்படின்னு சொல்ற மாதிரி. அடுத்து இதெல்லாம் எனக்கு நீ தந்துட்டு நீ சொன்ன மாதிரி நான் செய்வேன், நீ என்ன அதுக்கு தகுந்தார் போல தகுதி படித்து வீடு தந்தருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. உன்னை மெய்யாக வழிபடக்கூடிய மெய்யர்களின் மெய்யனாக இருப்பவனே நீ வீடு பேற்றினை தந்தருள வேண்டும் என்று மிக அழகாக கேட்டிருக்கின்றார். இப்போ நின்னா வீடு பேர் கிடைக்கும் நால்வகை நெறியிலையும். ஆனா சரியை நெறியில நிற்காம போனா அது ஒரு வருத்தம் தரும். இது நல்லதுன்னு தெரிஞ்சு இதுல நிக்க முடியல அப்படின்ட்டு அத மற்றொரு பாடல்ல சொல்றாரு. பாடிட்டிலேன் பாடணும், ஆனா நான் பாடல. பணியேன் நான் உன்னை பணிஞ்சு வணங்கல. மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சு உன் வீடிட்டிலேனை விடுதி கண்டாய் வியந்தாங்கலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிட்டிலேன் கிடந்து உள் உருகேன் நின்று உழைத்தனே. தேடுகின்றிலை தெருவுதோர் அழகிலை என்று மற்றொரு பாடலையும் சொல்லுகிறார். சுவாமி எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டே இருக்கணும். அவர் அன்புக்கு பாத்திரம் ஆகிறதுக்கு அவர் அருள் பெறுவதற்கு என்ன செய்யணும்னு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை நான் இப்படி செய்யாம இருந்துட்டேன்னு வருத்தப்பட்டு இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. செஞ்சா என்ன நன்மைன்னு நம்ம முதல்ல பார்த்த பாடல். செய்யலைன்னா நான் இப்படி ஆயிட்டேனே செய்யாமன்னு வருந்தி இந்த பாட்டு பாடுறீர்கள். இதெல்லாம் நம்ம பாடிக்கிட்டே இருந்தா தான் நம்ம இப்படி இல்லாம ஒழுங்கா இருக்கணுங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும். சரி, அடுத்து என்ன சொல்றாரு, மற்றும் ஒரு பாடல்ல சொல்றாரு. கையால் தொழுது உன் களர் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு எய்யாத எந்தன் தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகொப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று சொல்லி. எப்ப பாரு எம்பெருமானே எம்பெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் இது போன்ற சொற்றொடர்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆனா இப்படிலாம் சொல்லணும்னு இப்படி ஞான நூல்கள் சொல்லுது. நானும் முயற்சி பண்றேன், ஆனா என் ஊழ் தடுக்குதே, அது என்னால ஒழுங்கா செய்ய முடியலையே. அதனால அதை நான் ஒழுங்கா செய்வதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம சாமிகிட்ட விண்ணப்பமா வச்ச நாளே கிடையாது. ஆன்மார்த்தம் பரார்த்தம் ரெண்டுலையும் நிச்சயமாக இன்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று விண்ணப்பிப்பது ஒரு தவறான விஷயம். இவர் சொல்றாரு பாருங்க, உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா எல்லாம் எதிர்மறையில வாழ்த்தா வாய்க்குளரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே என்று சொல்லுகிறார். உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே என்று சொல்லுகிறார். அப்ப நான் உன்னை வழிபடுவதற்கும் நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி, அந்த ஒரு வரி நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயம். ஆனால் அதே கருத்து தொனிக்கும்படியாக பல பாடல்களில் கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்ல, அவர் அவருக்கு குருநாதராக வந்தார். இவருடைய பக்குவத்தை பார்த்து காத்தாட்கொள்ளும் குருமணியே என்றும், கூடல் இலங்கு குருமணி என்றும், தளலது கண்ட மெழுகது போல தொழுதுளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் இவர் வழிபடுகின்றார். நமக்கு இவ்வளவு சுவாமி செஞ்சிருக்காரு. அதுதான் அடுத்து அந்த மெய்ப்பாடுகள்லாம் அவருக்கு வருது. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிந்து உன்னை போற்றி செயசெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு சொல்றார். நேற்றே நான் சொன்ன மாதிரி ஆடுகின்றிலை கூத்துடையான் கலர்க்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றிலை துணையிலி பிண நெஞ்சேன்னு சொல்றார் நெஞ்சப்பத். ஆனா சிவனடியாரா இருந்தா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பல பாடல்கள்ல சொல்லியிருக்காரு. திருவம்பாவையில பாடும்போது ஜோதியை யாம் பாட சிவனென்றே வாய் திறப்பாய், அப்புறம் பொற்பாதம் ஏத்தி நெடுந்தாரை கண்பணிப்ப, கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வரணும். மேலும் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். இப்படிலாம் நிக்கிறாங்க சுத்தி, இப்படிதான் அடியார் இருக்கணும். சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார், தேனிப்பார்ங்கிறது தியானிப்பார்னு, திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அப்படின்னு அடியார்களுடைய செயல்திறனை பற்றி மிக அழகாக பாடியிருக்கின்றார். அடுத்து கிரியை. இதுல முதிரும் பொழுது இறைவனுடைய அருவுருவ திருமேனியாகிய லிங்க மூர்த்தத்தை அணுகி இருந்து மந்திரம் கிரியை பாவனை அப்படிங்கிற மூன்றாலும் அகத்திலும் புகத்திலும் அகத்திலும் புறத்திலும் பல வகை உபச்சாரங்கள் செய்து முறைப்படி வழிபடுவது கிரியை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு சுவாமிக்கு அபிஷேகம் உண்டு, ஆடை அணிகலன்கள் உண்டு, சந்தனம் மலர்கள் இதெல்லாம் சாத்தணும், அலங்காரம் பண்ணணும். அடுத்து நிவேதனம் உண்டு, அப்புறம் தூப தீபம், அப்புறம் குடை கொடி கண்ணாடி கவரி இதெல்லாம் அந்த மங்கள பொருட்கள் காட்டுறது, அப்புறம் வலம் வருதல் அடிபணிதல், அப்புறம் தோத்திரம் பாடுதல், அப்புறம் இதெல்லாம் செஞ்சு பிரார்த்தனையா அதை முடிச்சு நிக்கிறதுக்கு பேரு கிரியை. சரி, ஆக இந்த வழிபாட்டுல செயல் அதிகமாக இருக்கும். இந்த அகமும் புறமும் ஒன்னா சேர்ந்து பயிற்சி எடுக்குது இறைவனை வழிபடுவதற்கு. உடல் உறுப்புகள் புறவுமே கிட்டத்தட்ட நமக்கு மிக அழகாக வழிபாட்டுல அதுல இயங்குது. பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தின்னு ஐவகை சுத்தி. அப்புறம் அவருக்கு ஆசனம், அதாவது அவர் எழுந்தருளுவதற்கு ஒரு இடம். அடுத்து மூர்த்தி, அவர் எந்த வடிவத்துல வச்சு கும்பிட போறோம்ட்டு. அடுத்து மூர்த்திமான், அந்த உருவத்துக்குள்ள அவரு ஜோதிமயமா இருக்காரு, அத பாவிக்கணும். இறைவன் வந்து அதுல ஜோதிமயமா இருக்காருன்னு பாவிக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த பூஜைகளை எல்லாம் செய்து முடிச்சு நாள்தோறும் வழிபட வேண்டும். இப்படி வழிபட்டால் சாமீபம், அதாவது இறைவனுக்கு அருகு இருக்கலாம். எப்படி பூஜை பண்ணும்போது பக்கத்துல இருக்கோமோ அது மாதிரி பூஜா பலனாகவும் அருகில் இருக்கலாம். சரியை தொண்டு முதிர்ச்சி ஆகும் போது ஆணவ மலம் பதிபாகம் அடைந்த பின்பு அந்த மந்ததரமா இருந்த சக்தி நிபாகம் இப்ப மந்தமா நிகழும். அப்பதான் கிரியை தொண்டுல விருப்பம் வரும். தன் மலர் இட்டு முட்டாது இறஞ்சேன் என்றும், பறந்த பல்லாய் மலரிட்டு முட்டாது இறஞ்சி என்றும், இருந்து நலமலர் புனையின் எல்லாம் எதிர்மறையில சொல்லியிருக்காரு. ஆனா அவர் உயர்ந்த நிலையில இருந்திருக்கார். பூமாலை புனைந்தேத்தேன் அப்படிங்கிறதும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சிந்தனை நிந்தன காக்கிங்கிற பாடல், அடுத்து திருநீரை பூசப்பட்டேன், அது வரிசையா நம்ம அதுக்கு எல்லாம் அவருக்கு சொல்லிக்கிட்டே வர வேண்டியது. அவருக்கு எல்லா வகையாலும் அவருக்கு இந்த உபச்சாரங்களை எல்லாம் செய்து அந்த கிரியையை செய்தோம், அப்படி செய்யணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கு. இதுல ஆணவமலம் மேலும் பரிபாகம் உற்று சக்தி நிபாதம் தீவிரமாய் நிகழும். அந்த நிலையில இறைவனுடைய அருவத்திருமேனியை வழிபடணுங்கிற ஒரு உணர்வு வரும். அது வந்து அகத்தில் மட்டும் வழிபடுதல், அதாவது யோகம். அப்ப மனசை அடக்கி அகத்தை நிறுத்தி ஒளிமயமான இறைவனையோடு அதுல அப்படி ஒன்றி இருத்தல். ஐம்பொறிகளை ஒடுக்கணும், உயிர்ப்ப நிலைநிறுத்தணும், மூலாதாரம் முதல்ல ஆறு ஆதாரங்கள்ல உள்ள வழிகளை எல்லாம் அறிஞ்சு அந்த இடங்கள்ல எல்லாம் பொறிந்தி தியானிச்சு சந்திர மண்டலத்துல இருக்கக்கூடிய அமிர்தத்தை உடல் முழுதும் நிரப்பி முழு ஜோதியே அப்படியே நினைச்சு இருந்து வினைகள் கெடுவதற்குள்ள யோக நெறியை யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் சாரூபம் பெறுவார்கள், சிவபெருமானது வடிவத்தை பெறுவார்கள். இந்த யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுதல் கூடுதல் அப்படிங்கிறது பொருள். அது இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு எட்டு. இது அட்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. இதுல சமாதிங்கிறது தன்னை மறந்து இறைவனோடு ஒன்று இருத்தல். சிவபெருமான தியானிச்சு அவற்றை அப்படியே அழுந்ததுக்கு பேரு சிவயோகம். இவர் மணிவாசக பெரும்பான் பெரும்பாலும் தன்னை மறந்து சிவபெருமானோடு ஒன்றி நின்றவர்.